தேடல் காணாமற் போனவை பற்றிய உவமைகள் பகுதி 2. காணாமற் போன ஆடு மற்றும் நாணயம்.
மொழியியல் அடிப்படையில் எடுத்துக்காட்டு என்றால் என்ன? நம் அறிவுக்கு எட்டாத ஒன்றை அறிவுக்கு எட்டும் வகையில் விளங்கச் செய்ய நாம் கதைகளை கையாளுகின்றோம். எடுத்துக்காட்டு தன் உட்பொருளையும் தாண்டி மற்றொரு பொருளை சுட்டிக்காட்ட வல்லது. இந்த உலகம் அழகாக இயங்குகிறது. இந்த இயக்கத்தை நாம் எப்படி மற்றவர்களுக்கு புரிய வைப்பது? எடுத்துக்காட்டாக எனத் தொடங்கி கை கடிகாரத்தை பாருங்களேன். வெளியே நமக்கு தெரிவதெல்லாம் இரண்டு முட்களின் நகர்வுகள்தான். ஆனால் இந்த முட்களின் நகர்வுகளுக்கு பின்னால் அதை இயக்கும் பற்சக்கரம், பற்சக்கரத்தை இயக்கும் பேட்டரி, இயக்கத்தை கட்டுப்படுத்தும் கீ இருக்கின்றன. நம் உலகம் ஒரு கை கடிகாரம். சூரியன், பூமி போன்றவர்கள் இயக்கங்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இவற்றிற்கு பின் இறைவனின் கரம் இருக்கின்றது. ஒரு கை கடிகாரத்தை ஒரு பொறியாளர் உருவாக்குவது போல இந்த உலகத்தை இறைவன் உருவாக்குகின்றார். இப்படியாக கை கடிகாரம் என்ற எடுத்துக்காட்டிலிருந்து பிரபஞ்சம் என்ற கைக்கு எட்டாத ஒன்றிற்கு நம் மனம் கடந்து செல்கின்றது. எடுத்துக்காட்டு புரிய வேண்டுமென்றால் எடுத்துக்காட்டு சொல்பவரும் கேட்பவரும் ஒரே மொழியியல் தளத்தில் நிற்க வேண்டும். இருவர் ஒரே மொழியியல் தளத்தில் நிற்கவில்லை என்றால் எடுத்துக்காட்டுகளை புரிந்து கொள்ள முடியாது, அல்லது அவற்றை நாம் தவறாக புரிந்து கொள்வோம். இயேசு மிகவும் யோசித்தே எடுத்துக்காட்டுகளை கையாளுகின்றார். இருந்தாலும் எடுத்துக்காட்டுகளின் அர்த்தம் சில நேரங்களில் அவரின் சீடர்களுக்கு புரியவே இல்லை. இந்த எடுத்துக்காட்டின் பொருள் என்ன என்று எதிர்கேள்வி கேட்கின்றனர். காணாமற் போனவைகளின் எடுத்துக்காட்டின் சூழல் என்ன? இதற்கான பதிலை லூக்கா 15:1-3 நமக்கு தருகின்றது. வரி தண்டுவோர், பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். இயேசுவின் வாழ்வை ஒரே வார்த்தையில் சொன்னால் புரட்டி போடுதல் எனலாம். தன் சம காலத்தவர்களின் சிந்தனைகளை புரட்டி போடுகின்றார் இயேசு. ரபி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இவர்களோடு சேர வேண்டும், அவர்களோடு சேரக்கூடாது என்று இருந்த சிந்தனையை புரட்டி போடுகின்றார். தாங்கள் அவர்கள் என்று பிளவுபட்டு நிற்கின்றது யூத மரபு. நாங்கள் நல்லவர்கள், அவர்கள் கெட்டவர்கள். நாங்கள் புனிதர்கள், அவர்கள் பாவிகள். நாங்கள் கடவுளின் ஆசியை பெறுவோம், அவர்கள் கடவுளின் சாபத்தை பெறுவார்கள். இப்படியாக சிந்தித்த நபர்கள் இயேசுவை தங்கள் பக்கம் இல்லாமல் அவர்கள் பக்கம் பார்க்கும்போது முணுமுணுக்கின்றனர். பாலைவனத்தில் தங்கள் முன்னோர்கள் யாவே இறைவனுக்கு எதிராக முணுமுணுத்தது போலவே இப்போதும் முணுமுணுக்கின்றனர். முதல் எடுத்துக்காட்டை பார்ப்போம். லூக்கா 15:3-7. இருக்கின்ற 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமற் போனால் 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமற் போன ஆட்டை தேடிச் செல்ல மாட்டாரா என கேள்வியோடு தொடங்குகிறது இயேசுவின் எடுத்துக்காட்டு. காணாமற் போன ஒரு ஆடு அவ்வளவு முக்கியமானதா? அந்த ஆடு மெல்லியதா, சதை பிடித்ததா என ஆராய்ச்சி செய்கிறது தோமாவின் நற்செய்தி. பாலஸ்தீனத்து கிராமத்து பின்புலத்தில் சொல்லப்படும் ஒரு எடுத்துக்காட்டு இது. பாலைவனத்தில் ஆடு மேய்ப்பவர்கள் நிலை எப்படி இருக்கும்? அவர்கள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பசுமையான பகுதிகளை தேட வேண்டும். எதிரியின் கையிலிருந்து, விலங்குகளின் கையிலிருந்து ஆடுகளை காப்பாற்ற வேண்டும். சும்மாவே இவ்வளவு வேலைகள் இருக்க காணாமற் போய்விட்டால் இன்னும் எவ்வளவு அலைய வேண்டும்? பாலை நிலத்தில் காணாமற் போய்விட்டால் கூட ஒருவேளை அதோ அங்கே நிற்கிறது என கண்டுபிடித்து விடலாம். ஆனால் மேய்ச்சல் நிலத்தில் தொலைந்துவிட்டால் என்ன செய்வது? யூத மரபில் ஆடு மேய்க்கும் வேலை தாழ்வான வேலையாக கருதப்பட்டது. ஆடு மேய்ப்பவர்கள் சுத்தமில்லாதவர்கள் எனவும், அடுத்தவர்களின் விளைச்சலில் ஆடுகளை மேயவிடும் திருடர்கள் எனவும் கருதப்பட்டனர். ஆகையால் அத்தகைய ஆடு மேய்க்கும் ஒருவரை எடுத்துக்காட்டாக முன்வைத்ததே அவர்களுக்கு நெருடலாகத்தான் இருந்திருக்கும். மற்றொரு பக்கம் இயேசுவின் இந்த எடுத்துக்காட்டு யூதர்களின் கடவுளை நினைவுக்கு கொண்டு வந்திருக்கும். பழைய ஏற்பாட்டில் யாவே இறைவன் ஆயனென அழைக்கப்படுகின்றார். ஆயனைப் போல தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்த்து அவற்றை தம் தோளில் தூக்கிச் சுமப்பார், சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்திச் செல்வார் என்கிறார் எசாயா. இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார், ஆயர் தம் மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்கிறார் எரேமியா. நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன், ஓர் ஆயன் தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடிப் போவேன் என்கிறார் எசேக்கியல். இவ்வாறாக இறைவாக்கினர்கள் யாவே இறைவனை நல்ல ஆயனாக முன்வைக்கின்றனர். மந்தையை பேணி காப்பவராக, நீர்நிலைக்கு அழைத்துச் செல்பவராக, உணவு தருபவராக, காயங்களுக்கு மருந்திடுபவராக யாவே இறைவன் இருப்பதாக திருப்பாடல்கள் 23, 28, 78, 80 மற்றும் 100 ஆகியவை சொல்கின்றன. புதிய ஏற்பாட்டில் இயேசு நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன், அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன் என தம்மை குறித்து அறிவிக்கின்றார். ஆனால் தன் தோளில் ஆட்டை சுமப்பதாக இயேசுவை சித்தரிக்கும் படங்கள் 3ஆம் நூற்றாண்டிற்கு பின்பே வந்தவை. இயேசு குறிப்பிடும் எடுத்துக்காட்டில் வரும் ஆயன் காணாமற்போன ஒரு ஆட்டை தேடி புறப்படுகின்றார். அவர் அப்படி போகும்போது 99 ஆடுகளை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று நம் மனம் பதறுகிறது. அவரின் சிந்தனையில் நிறைந்திருப்பதெல்லாம் காணாமற் போன அந்த ஒரு ஆடுதான். அது சாப்பிட்டிருக்குமா, சாப்பிட்டிருக்காதா, எங்கே ஒதுங்கியிருக்கும், காயம் பட்டிருக்குமா, யாராவது கடத்தியிருப்பார்களா, ஒரு வழியாக கண்டுபிடித்து விடுகிறார். இயேசுவின் புரட்டி போடுதல் இங்கேயும் வெளிப்படுகின்றது. கணிதவியல் அடிப்படையில் 99 ஒன்றை விட 99 மடங்கு பெரியதென்றாலும் இயேசுவின் பார்வையில் 1 99 விட பெரியதாக தெரிகின்றது. நம் வாழ்வின் பெரியவை என நாம் நினைப்பவையெல்லாம் எப்போதும் பெரியவைகள் அல்ல. சின்னஞ்சிறியவைகளையே வாழ்வின் பெரியவைகளாக மாறி அவற்றை நிர்ணயம் செய்கின்றன. இயேசுவின் எடுத்துக்காட்டு 2 வகைகளில் பரிசேயர்களின் கண்களை உறுத்தியிருக்கும். 1, கடவுளை ஆயன் என அழைப்பது. 2, காணாமற் போனவர்கள் என நினைக்கும் பாவிகளையும் வரி தண்டுபவர்களையும் கடவுள் தேடுகிறார் எனச் சொல்வது. இந்த எடுத்துக்காட்டு நமக்கு வைக்கும் பாடங்கள் 2. 1, நாம் காணாமற் போனவர்கள், பாவிகள், தீண்டத்தகாதவர்கள் என மற்றவர்களுக்கு தீர்ப்பு எழுதுகிறோமா, அல்லது மற்றவர்கள் நமக்கு தீர்ப்பு எழுதுகிறார்களா? கவலை வேண்டாம், நம்மை தேடி தன் தோளில் சுமக்க ஒரு ஆயன் இருக்கின்றார். 2, நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த எடுத்துக்காட்டை சொல்லி இன்றைய சூழலில் அருள்நிலையில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி குறிப்பிடும் போது இப்படி சொல்லுகின்றார். கதையில் வரும் ஆயன் காணாமற் போன ஒரு ஆட்டை தேடிச் செல்கின்றார். ஆனால் இன்று திருச்சபை என்னும் மந்தையில் இருந்து 99 ஆடுகள் காணாமற் போய்விட்டன. உள்ளே இருப்பது ஒரு ஆடுதான். இன்று நாம் காணாமற் போன ஆடுகளை தேடிச் செல்வதற்கு பதில் இருக்கின்ற ஒரு ஆட்டிற்கு முடிவெட்டி அழகு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் ஆயர்களா, முடி கத்தரிப்பவர்களா? திருத்தந்தை அவர்களின் இந்த கேள்வி அருள்நிலையில் இருக்கும் அனைவரும் செய்ய வேண்டிய பணியின் கட்டாயத்தை இன்று நமக்கு உணர்த்துகின்றது. இயேசு சொல்லும் 2 எடுத்துக்காட்டு காணாமற் போன நாணயம். லூக்கா 15:8-10 இதை நாம் வாசிக்கின்றோம். இந்த எடுத்துக்காட்டு லூக்கா நற்செய்தியில் மட்டுமே உள்ள எடுத்துக்காட்டு. முதல் எடுத்துக்காட்டின் மறுவடிவமே இது. 2 எடுத்துக்காட்டுகளையும் இணைக்கும் வார்த்தை அல்லது என்பது. பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் 1 தொலைந்து விடுகிறது. திராக்மா என்பது ஒரு தொழிலாளரின் ஒரு நாள் கூலிக்கு இணையான கிரேக்க வெள்ளி நாணயம். ஏறக்குறைய அதன் மதிப்பு 100 ரூபாய் என வைத்துக் கொள்வோம். தன்னிடம் உள்ள 10 100 ரூபாய் நாணயங்களில் 1 தொலைந்து போய்விடுகிறது அந்த பெண்ணிற்கு. நாணயம் காணாமற் போனவுடன் பெண்ணின் பதற்றத்தையும் தேடுதலையும் 3 வினைச்சொற்களாக தருகின்றார் லூக்கா. எண்ணெய் விளக்கை ஏற்றி, வீட்டை பெருக்கி, கவனமாக தேடி. இந்த 3 சொற்களும் அந்த பெண்ணின் வீடு எப்படி இருந்திருக்கும் என்பதை நம் மனக்கண் முன் கொண்டு வருகின்றது. அழுக்கு, தூசி படிந்த தளம், குறுகிய கதவு, இருண்ட வீடு. கண்டுபிடித்தவுடன் தன் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து கொண்டாடுகிறார். அவரின் தோழியரும் அண்டை வீட்டாரும் கொண்டாட்டத்தில் கலந்திருப்பார்களா? இவளுக்கு வேறு வேலையே இல்லை, ஒரு திராக்மாதானே, போனால் போகட்டும், சம்பாதித்து கொள்ளலாமே என ஓய்ந்திருப்பார்களா? இதற்கெல்லாம் கொண்டாட்டமா என கேட்டிருப்பார்களா? அல்லது ஐயையோ கிடைத்துவிட்டதே என பொறாமையில் முகம் வாடியிருப்பார்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இயேசுவின் எடுத்துக்காட்டில் பதிலில்லை. இதை வாசிக்கும் நாம் ஒவ்வொருவரும் நம் உள்ளத்தில் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். பல நேரங்களில் மற்றவருக்கு நீதியும் நமக்கு இரக்கமும் கடவுளிடம் வேண்டுகிறோம். நமக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, அடுத்தவர்களுக்கு இரண்டு கண்களும் போக வேண்டும் என நினைக்கின்றோம். நாங்கள் அவர்கள் என்ற பேதம் கலைந்து இறைவன் தரும் விருந்தில் கலந்து கொள்ள நம்மால் முடியுமா?
எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கிறார். எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கிறார். இனியும் தேவை என்னவென்று நான் சொல்லக்கூடும், இனியும் தேவை என்னவென்று நான் சொல்லக்கூடும். அவரின் நன்மை இரக்கம் என்னை வாழ்நாளெல்லாம் பின்தொடரும். எனது ஆயனாய் இறைவன் இருக்கிறார், மனது மகிழ்ச்சியில் திளைக்கச் செய்கிறார். இழைப்பினால் மிக வாடியே நான் சோர்ந்து போகையில் இழைப்பார செய்கிறார் பசுமை வெளிதனில். சோதனையின் நெருப்பிலே நான் தாகம் கொள்கையில் சேயனை.
இன்றைய திவ்ரிய திடல் நிகழ்ச்சியை வழங்கியது மதுரை உயர்மறை மாவட்ட அருள் தந்தை இயேசு கருணா. இது வத்திக்கான் வானொலி.